உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தலி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்புட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலமுடைகளை தீவு கருணை என வள்ளுவனது சுத்தி வழக்கு நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிர் தொழிலெடுத்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகைக்குள் பிணைத்த திருவாளன் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழுமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூர் திருத்தாள் இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் நாளை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் அவனுடைய பன்னாற்றியுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் போழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சொழிவு மகான் ஸ்ரீ உடம்பத்தூர் சாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தேவி சேக்கடார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே நாம் தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமணையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த தலப்பயணமானது காஞ்சிபுர வழிபாட்டினை நோக்கிய தலப்பயணமாக இது அமைந்திருக்கின்றது. அப்படி சீர்காழியில இருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலமாக வழிபட்டு வருகின்ற அந்த செய்தியை தெய்வ சேக்கடார் பெருமான் மிக அற்புதமாக அந்தந்த பதிகளிலே அருளி செய்த திருப்பதியங்கள் இவை இவை என்பதாக குறிப்பிட்டு சில பதிகளை உற்று உணருமாறு செய்தும் திரு அரசிலி என்று சொல்லக்கூடிய அந்த பதி இங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வழிபட்டு அங்கே அதிகம் அருளி செய்த அந்த குறிப்பினை அதிகை வீரட்டம் இரும்பை மாகாணத்திற்கு இடையிலே இந்த அரசியலி என்று சொல்லக்கூடிய அந்த பதியானது அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியை நாம் இணைத்து காண வேண்டும் என்று சில பதிகளை உற்று உணர வைத்தும் தொடர்ந்து அந்த பதி வழிபாடானது ஒவ்வொரு நிலையிலே அதிகை வீரட்டம் நாம் சிந்தித்த நிலை திரு அடுகூர் என்று சொல்லக்கூடிய பதி திரு அரையணை நல்லூர் நாம போன வகுப்பிலே நாம திரு அரையணை நல்லூரை தொட வேண்டும் என்பதாக இருந்தோம். ஆனால் திரு அரையணை நல்லூருக்கு அந்த அந்த பதிகத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த வகுப்பிலே நாம் திரு அரையணை நல்லூர் திருப்பதிகமும் திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய பதி அந்த பதியிலே பெருமான் வழிபட்ட அந்த நிலையையும் இரண்டையும் நாம சிந்திக்க வேண்டும். இந்த இரண்டு பதிகளும் திருக்கோவலூர் வீரட்டம் உங்களுக்கு அட்ட வீரட்ட தலங்களிலே அந்தாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதைத்த ஒரு வீரச்செயல் அது இந்த திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அமைந்திருக்கு. திரு அரையணை நல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த அரையணை நல்லூர் பாண்டவர்கள் எல்லாம் சென்று தலங்கள் தோறும் பல சிவ ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்து ஐவர் கண்ட புராணம் என்பதாக எல்லாம் அந்த வழிபாட்டு முறை இருப்பதைப் போல பாண்டவர்கள் வழிபட்ட தலங்களிலே இது அரையணை நல்லூர் என்பதாக சொல்லக்கூடிய இதுவும் ஒன்று. அறை என்பதாக சொல்லி ஐந்து அறைகளை வைத்து அங்கே பெருமானை மலைமேல் இருக்கக்கூடிய தலம் இது திரு அரையணை நல்லூர். ஆக மலைமேல் இருக்கக்கூடிய பெருமானை மலைமேல் இருக்கக்கூடிய பெருமானை ஐந்து அறைகளை கொண்டு அறை அணி நல்லூர் ஆகவே அதற்கு அரையணை நல்லூர் என்பதாகிய அந்த திருப்பெயர் அமைந்தது. அரையணை நல்லூரை பொறுத்தவரையிலும் அரையணை நல்லூரினுடைய திருப்பதியத்தினுடைய தாரம் என்ன அப்படிங்கிற ஒரு குறிப்பும் திரு கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய சாரம் என்ன பெருமான் என்ன சொல்ல வருகின்றார் என்பதனுடைய அந்த சாரத்தையும் நம்ம முதலிலே ஒரு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் மிக மிக அற்புதமான திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிகமாக வெளியிடுகின்றார். இதுவரையிலும் நாம் இணைந்து எண்ணிக்கொண்டு இருக்கின்ற நிலையில இப்படித்தான் நாம் வாழ்க்கையானது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதாக கொண்டதே கோலம் கண்டதே என்ற நிலை இருக்கக்கூடிய கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அதே ஒரு செய்தி நம்ம சுந்தர பெருமான் சொல்வார், நமர் பிறர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன், தமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இல்லாது. ரொம்ப அற்புதமான ஒரு அறவுரையை சொல்லுகின்ற பதிகம் இந்த திருஆரூர் திருப்பதி. அமரன் இருப்பதும் ஆர்வம், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேட்டுள்ளோம். அப்படி நமர் பிறர் என்பது அறியேன் என்ற ஒரு செய்தி அந்த அறவுரையாக நாவுக்கரசு பெருமானுடைய அறவுரை மிக அற்புதமாக திருக்குறுந்தொகையிலே அறவுரையாக மிக அருமையாக எடுத்துச் சொல்லுவார். ஞானசம்பந்த பெருமானுடைய அறவுரை என்பதாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த திருக்கோளூர் வீரட்டம் எச்சரிக்கை திருப்பதிகமாக வெளிப்படுகிறது. இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த எச்சரிக்கை எப்படி நமக்கு அமைய வேண்டும் என்பதாக சொன்னால், வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமான ஒரு உதாரணம் சொல்வார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ நிலைகளை நாம் கடந்து வருகின்ற பொழுது சில துன்பங்கள், நாம் எதிர்கொண்ட துன்பங்களை காலையிலே ஒரு கல் இடறிவிட்டதுன்னு சொன்னா நாம மேற்கொண்ட செயலை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு சிறு வேலை அதற்காக ஒதுக்கி அதன் பிறகு நம்முடைய வேலை நடக்கும். ஆனால் காலிலே துன்பம் வந்தது அடிப்பட்டது என்பதை விட்டுட்டு அதன் தொடர்ந்து நாம் வேலையை பார்ப்போம். ஆனால் தலையிலே ஒருவனுக்கு தீப்பிடித்து விட்டால் எப்படி அவனுடைய நிலை இருக்கும்? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். தலையில மட்டும் தீப்பிடிச்சிருச்சுன்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் அத்தனையும் மறந்துடும். தலையில இருக்கக்கூடிய தீயில மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி அணைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விறுவிறுப்பு, அந்த ஒரு உணர்வு, அதை அணைக்க வேண்டுமே என்பதாக நிலையில மீதி அத்துணையும் விட்டு விடுகின்ற ஒரு நிலையை போல மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மிடத்திலே வரப்போகின்றது, எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை உணர்ந்த நிலையிலேயும் நாம் இன்னும் இன்பமாகவும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆரவாரத்தினோடும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கான வழியை, உறுதியான வழியை, உறுதியை நாடாமல் இருக்கின்றீர்களே என்பதை ஒரு அற்புதமான இந்த திருப்பதிகத்தில் வெளிப்படுத்துறோம். அது செய்தி, அது மட்டுமல்ல, அந்த செய்தியில இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, அது இந்த மரணம் என்பது நமக்கு வரப்போகின்றது, ஆனால் இந்த மரணத்தை எதிர்கொண்ட நிலை நாம் இருக்கின்றோம், யமன் பாசக்கயிற்றை வீசப் போகின்றான் என்பதாகிய அந்த மரணத்தினுடைய நிலையை சொன்ன நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இன்னொரு செய்தியையும் மிக அற்புதமாக சொல்லுவார். இது இறைவனை வழிபடுகின்ற, இறைவனை போற்றுகின்ற காலமாக நாம் கருத வேண்டியது நம்முடைய இளமை காலம் என்பதாக சொல்லுவார். எப்பொழுது நாம் இறைவனை வணங்கி அவனை வைப்பு நிதியாக சேர்த்து வைக்க வேண்டிய காலம் எது அப்படின்னு சொன்னா அது இளமை காலம் மட்டுமே. முதுமையில வந்ததன் பிறகு உணர்வது என்பது நடக்காது. ஆக இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனை பற்றி அறிந்து கொண்டு இறைவனை பற்றி உணர வேண்டிய காலம் இந்த இளமை காலம், அதை தவறவிடாதே என்ற எச்சரிக்கை. இதுதான் எச்சரிக்கை. இந்த திருப்பதிகத்தின் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் விடுகின்ற இந்த எச்சரிக்கையை தலைமேல் கொண்டு நாம் போற்ற வேண்டிய எச்சரிக்கை. உரையும் பாட்டும் தளர்வு எய்தி உடம்பு மூத்த போதின்கள், நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால், நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால், வரைகொள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர், விரைகொள் சீர் வெண்ணீற்றி நான் விரட்டானம் சேர்ந்துமே. அப்படி உரையும் பாட்டும் தளர்வு எய்திய நிலையிலே பிற்காலத்தில் அப்படின்னு பல பேர் 60 மேலதான் வழிபாடும் கோயிலும் அப்படிங்கிற ஒரு ராங் கான்செப்ட். நம்முடைய சுந்தர பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார், சிறுகாலை நாம் உறும் வாணிபம்னு சொல்லுவார். எப்பொழுது நாம் இந்த வாணிபத்தை, இந்த அருள் பரிமாற்றத்தை செய்ய வேண்டிய காலம் எதுன்னு சொன்னா அது இளமை காலத்திலே மட்டும்தான் சிறப்பாகும். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பும் உண்டு. ஒருமுறை திருக்கழுக்குன்றத்தில் பட்டிமன்றம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதியங்கள் முதுமையுடையவர் இளமையுடையவர் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, இளமை அப்படிங்கிற ஒரு பகுதியில நானும் சத்யவேல் முருகன் ஐயா அவர்களுடைய மகன், அவரும் நானும் ஒரு பக்கம், தலைவர் நடுவர் வந்து என்னுடைய தந்தையார், இந்த பக்கம் ஒரு சான்றோர் ரெண்டு மிகப்பெரிய ஒரு சான்றோர் முதியவர் என்ற நிலையில ரெண்டு பேர். அப்ப நாங்க வந்து எங்களுடைய பாயிண்ட வந்து பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் இந்த திருக்கோவலூர் வீரட்டம், உரையும் பாட்டும் தகர் வேதி உடம்பு மூத்த போதின்கண் அப்படிங்கிற இந்த பாட்டு ரொம்ப அது பிடிச்சதுனால எங்க அணி வெற்றி பெற்றது. அப்ப கூட இருந்த அவர் சத்யல் முருகனாருடைய மகனார் ஒரு குறிப்பு சொன்னாங்க, அதாவது இளமை காலத்துலதான் இந்த முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும், அப்படி நேராக இருந்தால் மட்டும் இல்ல இளமை காலத்திலேயும் அப்படி ஐயா எல்லாம் இளமையில தான் இருக்கிறாரு, என்றும் இளையோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை அப்படிங்கறது நம்ம வயதை வச்சு இளமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா அதுதான் இல்ல. ரொம்ப அற்புதமா மணிவாசக பெருமாள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி உண்டு திருவாசகத்துல. இளைத்தேன் என்பத பல பேர் பொருள் சொல்லுகின்ற போது இளைத்தல் அப்படின்னா இத்தனை பிறப்பு பிறந்து வாடினேன், இளைத்தலுக்கு பல பொருள் உண்டு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு பொருள் இளைத்தல் அப்படிங்கறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இழைத்தல் என்பதாக சொன்னால் தொண்டு செய்தல் என்று பொருள். இழைத்தல் என்பதாக சொன்னால் தொண்டு செய்தல் தமிழ்ல ஒரு அற்புதமான ஒரு பொருள் உண்டு. இழைத்தல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எதற்கு நான் தொண்டு செஞ்சேனா, ஐம்புல வேடரின் மயங்கி இந்த ஐந்து புலன்களுக்கு நான் மடங்கி கண்ணு கேட்கறதுக்கு கண்ணுக்கும் காது கேட்டா காதுக்கும் மூக்கு கேட்டா மூக்குக்கும் இப்படி புலன்களுக்கு அடிமையாக இருந்து அவற்றுக்கு தொண்டு செய்தேன். இத்தனை பிறவியிலேயும் இந்த ஒரு பிறப்புலதான் பெருமானே, இது அத்தனையும் எனக்கு அடிமையாக உனக்கு நான் தொண்டு செய்கின்றேன் என்ற அந்த அற்புத நிலையை சொல்லுவார். அப்ப இழைத்தல் என்பது வேலை செய்தல், தொண்டு செய்தல் பொருள். இளைஞர் என்பதாக சொன்னால் யார் தொண்டு செய்கின்றாரோ அவர் இளைஞர். ஆக தொண்டு நீங்க எப்ப செஞ்சாலும் நீங்க இளைஞராகத்தான் இருப்பீர்கள் என்கின்ற அந்த இளைஞருக்குரிய ஒரு பொருள். அப்படி முதுகு தண்டு நேரா இருக்கும், அப்பதான் யோகத்தில யோகம் கைகூடும். முதுகு தண்டு வளைஞ்சிருச்சுன்னு சொன்னா யோகம் கைகூடாது என்றால் யோக குறிப்பு ஒரு முக்கியமான குறிப்பு, அது முதுமையிலே கைகூடாது.
வீணா தண்டு,
வீணா தண்டு
திருமூலர்
கூட அதை குறிப்பை மிக அற்புதமாக சொல்லுவார், அது அங்கேருந்தா எடுத்திருப்பார் நினைக்கிறேன், ஆனா அவர் எந்த இடத்துல எடுத்தா சொல்ல, ஆனா இந்த ஒரு குறிப்பு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப இந்த இளமை காலம் என்பதும் இந்த மரணம் என்பது இந்த இரண்டு எச்சரிக்கையை மிக அற்புதமாக சொன்ன திருப்பதிகம் திருக்கோவலூர் திருப்பதிகம். அதை அதுதான் அந்த திருப்பதிகத்தினுடைய கரு, இளமை காலத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த செய்தி அது. அரையணை நல்லூரிலே அரையணை நல்லூர் திருப்பதியத்தை முழுவதும் படிச்சீங்கன்னு சொன்னா அரையணை நல்லூருடைய ஒரு கரு, அதனுடைய ஒரு சாரம் என்ன என்பதாக சொன்னால், சிவத்தை தவிர வேறு சார்பு இல்லை, சிவம்தான் பொருள், நாங்கள் சிவத்தை தவிர வேறு எந்த பொருளையும் சாரமாட்டோம், அப்படி இருக்கின்ற எங்களுக்கு பெருமான் தடுமாற்றத்தை கொடுக்க மாட்டான் என்ற ஒரு உறுதி. இந்த ஒரு உறுதி அந்த அரையணை நல்லூரை அந்த பதியத்தை படிச்சுட்டு நீங்க வெளியில வருகின்ற பொழுது ஒரு உறுதியும் ஒரு இதுவும் தோன்றும் உங்களுடைய உள்ளத்தில். அது எதுன்னு சொன்னா, சிவத்தை தவிர வேறு சார்பு இல்லை, சிவம்தான் நமக்கு சார்பு என்கின்ற அந்த உறுதியையும், இப்படி இந்த உறுதியை எடுத்தவர்களுக்கு பெருமான் தடுமாற்றத்தை கொடுக்க மாட்டார் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, எந்த இடத்திலையும் தடுமாற்றம் வராது, அப்படி தடுமாற்றம் வராத நிலையும் சிவமே உறுதி பொருள் என்கின்ற அந்த உறுதியையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய திருப்பதிகம் அரையணை நல்லூர் திருப்பதிகம். இது அந்த திருப்பதிகத்தினுடைய சார்பு. திருஞான சம்பந்த பெருமான் உடைய திருப்பதியங்கள்ல நாம பல திருப்பதியங்கள் இது என்பதாக நாம ஒரு வினை கொள்கைக்காக 5 பதிகங்கள், ஏகபாத திருப்பதிகம், திரு எழுக்குற்றிருக்கை, மாலை மாற்று, திரு இருக்கு குரல், அப்புறம் திரு இருக்கு குரல், திரு 5 எழுத்து திருப்பதிகம். இப்படி நம்ம பல வகையா பார்த்ததுல ஒன்று கூடற்சதுக்க திருப்பதிகம்னு ஒண்ணு பார்த்தோம். திரு ஆணைக்கா திருப்பதிகம், அது திரு மகேந்திரப்பள்ளி, திருவாரூர், திரு ஆணைக்கா, அப்புறம் 4 ஊர் அதுல எடுங்க அந்த திருப்பதி முன்னத்தி. இந்த திருப்பதியத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கறத அன்னைக்கு நம்ம அதோட சேர்த்து பார்த்துருக்கலாம். இதுல திரு மகேந்திரப்பள்ளி, கைலை, ஆரூர், ஆணைக்கா, இந்த 4 பதிகளையும் இணைத்து அது கூடர் சதுக்கம். சதுக்கம்னா 4 திருக்கோயில், திரு மகேந்திரப்பள்ளி, கைலை, ஆரூர், ஆணைக்கா, இது 4 பதிகளையும் இணைத்து இதுல சொல்லுவார். இந்த 4 பதிகளை இணைத்ததனுடைய பொருள் என்ன என்பதை நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கிறோம். இந்த 4 பதிகள் ஏன் இணைந்தது என்று திருமல பெருமானுடைய திருமந்திரத்தில இருந்து குறிப்பாக எடுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களாயா. வேணுகோபாலையா தான் அப்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு அந்த வகுப்புல, இது இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, மறந்துட்டாரு. திருமகேந்திரப்பள்ளி, கயிலை, ஆரூர், ஆணைக்கா. இப்ப இந்த திருப்பதியத்துல ஒரு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. இந்த திருப்பதியத்தினுடைய இன்னொரு ஒரு, இந்த 4 பதிகளை இணைத்திருக்கிறான் ஒரு சிறப்பு, இன்னொரு ஒரு சிறப்பு அந்த திருப்பதியத்துல உண்டு. ஜஸ்ட் அப்படியே அந்த திருப்பதியத்தை மேலோட்டமா பார்த்தாலே தெரிஞ்சிடும். திரு ஆணைக்கா மன்னது குண்டரி அப்படிங்கிற ஆரம்பிக்கிற திருப்பதி என்ன சார், சரவண சார், அந்த பதிகத்துல 4 பதிகள் சொல்லியிருப்பாரு, மகேந்திரப்பள்ளி, ஆரூர், கைலை, திரு ஆணைக்கா. 4 பதிகளும் சொல்லக்கூடிய பதிகம், அதனால கூட சதுக்கம், சதுக்கம்னா 4. இது இன்னொரு சிறப்பு இந்த பதிகத்துல உண்டு, அது கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை. ஓ, அந்த சிறப்பு சொல்லுங்க. கரெக்ட். இது வந்து இந்த பதியத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் உண்டு. போன தடவை அந்த பதியத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை. பட் ஓவரால திருப்பதியத்துல இன்னொரு சிறப்பு ஒண்ணு உண்டு. ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொரு பாடலிலேயும் திருமாலும் நான்முகனும் தேடி காணாத திருவுரு, நான்முகனும் திருமாலும் தேடி காணாத திருவுரு என்பதை ஒவ்வொரு பாடலிலேயும், இல்லைன்னா எத்தனாவது பாடல்ல சொல்லுவாரு, அஸ் யூஷுவல் அவருக்கு எத்தனாவது பாடல்ல அது வரும், நான்முகனும்
8 ராவணன்,
8 ராவணன்,
9
பத்து சமணர், 11 திருக்கடைக்காப்பு, 9 தான் வரும். ஆனா இந்த திருக்கூட சதிக்க திருப்பதியத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பாடலிலேயும் திருமாலும் நான்முகனும் காணாத திருவுரு என்ற அந்த செய்திய ஒவ்வொரு பாடலிலேயும் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு இது, நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி அணைக்காவே என்று கண்ணப்பரை பற்றிய ஒரு குறிப்பு இந்த திருப்பதியத்துலதான் மிக சிறப்பாக இங்கே சொல்லுகின்றார். நேரடியாக கண்ணப்பருக்கு அருள் செய்த கைலை எங்கள் பெருமான். கூட சதுக்க திருப்பதியத்தை பொறுத்தவரையிலே இத நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. ரெண்டாவது, திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் 3 செய்திகள் நம்ம மிக முக்கியமாக அமைத்துக் கொள்ள வேண்டியது. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல், ஒன்ன இன்னொன்றாக மாற்றுதல் அப்படிங்கிறது, அப்படின்ற ஒரு நிலையில திருஞான சம்பந்த பெருமான் 3 செஞ்சிருக்கிறார். 3 அற்புதங்கள் ஒன்றை மற்றொன்றாக மாற்றி செய்து காட்டு. அதுல முதலாவதாக அமைந்த ஒரு அற்புதம், பாலையை நெய்தலாக ஆக்கிய ஒரு, எங்க ஆக்கினாரு, பாலையை நெய்தலாக பாடியது. பாலை எங்க நெய்தல் ஆச்சு, பாலை நெய்தல், பாலை நெய்தலானது எங்க, அவருடைய தாயாரனுடைய பதி ஆணை நமதே என்று எடுத்த முதல் திருப்பதி திருநெனிப்பள்ளி. திருநெனிப்பள்ளியில தான் அத்தன் பேன்மையில் இருந்து கேட்கிறார், மானனையும் மலர்ச்சோலை எது அப்படின்னு கேட்கிறார். இதுவா இதான் பா திருநெனிப்பள்ளி அப்படின்னு சிவபானையர் சொல்றார். அப்படி போய்கொண்டே இருக்கின்ற பொழுது பாலை அதாவது நிலமாக இருந்த ஒன்று திருஞான சம்பந்த பெருமான் ஆணை நமதேன்னு எடுத்த உடனே அது நெய்தல் நிலமாக பசுமையாக மாறியது. குறிப்பு என்னன்னா, நம்முடைய உள்ளம் பாலை நிலமாக வறண்டு கிடக்கின்றது, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழை பாடினால் அது நெய்தலாக பசுமையாக மாறும் என்கின்ற ஆணையை எடுத்தது இந்த திருநெறிய தமிழ். அற்புதமான திருப்பதி. இந்த திருப்பதியத்தில ஆணை நமது என்பதாக சொல்லி முதல் முதலிலே ஆணை நமது என்று எடுத்த திருப்பதி. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் ஒன்றை மற்றொன்றாக பாலையை நெய்தலாக மாற்றி கொடுத்தார். பாலையா இருக்கு வச்சுக்க நெய்தல். செங்கடார் பெருமான் இந்த செய்தியை பெரிய புராணத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் திருக்கழிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய ஞான சாத்திர நூல் 14 சாத்திர நூல்களிலே முதலாவதாக தோன்றிய நூலாக விளங்குகின்ற திரு கழிற்றுப்படியார்ல இந்த அற்புதங்களை எடுத்து சொல்லுகின்றார். நம்பியாண்டார் நம்பியும் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே இந்த செய்தியை சொல்லுகின்றார். செங்கடார் பெருமான் ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பல உண்டு, அதுல டாபிக் இல்லை. பாலை நெய்தலாக பாடியது, பாலை என்னாச்சு நெய்தலாக மாறியது ஒண்ணு. இரண்டாவது ஆண் பனை பெண்பனையாக மாறியது, அது இவர் சொன்னது. இது திருஓத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதி. திருஓத்தூரிலே ஆண் பனையை பெண்பனையாக மாற்றினர் திருஞான சம்பந்த பெருமான். ஆண் பனைய பெண்பனையா மாற்றினார். பாலை நெய்தலாக பாடியதும் ஆண் பனை பெண்பனையாக மாற்றினார். திரு மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல எலும்ப வச்சிருந்தாங்க, எலும்பு சாம்பல், எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றின. ஒன்றை மற்றொன்றாக மாற்றுவதிலே திருஞான சம்பந்த பெருமான் வல்லவர். ஒன்னா வச்சுக்கிட்டு அதை இன்னொன்னா மாத்தி கொடுப்பார். அப்ப ஒன்றை மற்றொன்றாக மாற்றுதல் என்பதாகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு முழுவதிலே இந்த மூன்று மிக மிக முக்கியமான குறிப்பு. ஆண் பனை பெண்பனையாக மாற்றிய அந்த செய்தி மிக அற்புதமான செய்தி. அதற்கு முன்னதாக நமக்கு இந்த போன வகுப்புல நம்ம நிறைவு செய்கின்ற போது ஒரு பாடலை வைத்து நிறைவு செஞ்சோம். என்ன பாடல் போன வகுப்பு நிறைவு செய்யும் போது பாடணும், என்ன பாடல்? வகுப்பு முடியற நேரத்தில் எல்லாரும் தூங்கி இருக்கிறீங்க. இத்தனைக்கும் ஸ்பெசிபிக்கா சொன்னோம், இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது பாட வேண்டிய பாடல், ஆனா முடிக்கும் போது நம்ம பாடியது. நான் தான் ரீகேப் பண்ணி இழுத்து இழுத்து கொண்டு வரேன். அப்புறம் என்ன வேணா சொல்லலாம்னு ஆயிடும் சார். நீங்க அப்புறம் வந்துட்டு என்னை இழுத்து பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் நான் போன வகுப்புல சொன்னதே இந்த வகுப்புல சொல்லிட்டு இருக்கோம். லேட்டா பிடிப்பீங்களா? பிடியதன் உரு உமை குல என்பதாக திருவள்ளிவள திருப்பாடல், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பாடல். இப்ப எதற்கு நம்ம அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவெல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு அவதார நோக்கத்திலேயே மிக முக்கியமான நோக்கமும், திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடமும் இது. இதை நம்ம ஒற்றவே கூடாது. தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவெல்லன்னு சொல்லுகின்ற பொழுது, ஏதோ அயல் மொழிகளை நாம் தாழ்த்தியோ அல்லது தமிழ் மொழிதான் உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக அதை தாழ்த்துகின்ற நிலையிலேயோ செங்கிழார் பெருமான் அமைத்தாரான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை என்று அறுதியிட்டு நாம சொல்ல வேண்டிய இடம் இது. ஏன் என்பதாக சொன்னால், பல பேர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமாக இது அமைந்திருக்கும். மொழி என்பதாக வந்துவிட்டால் மொழி பிரச்சனை வந்துடும். எல்லாம் நம்மளுடைய சைவம் என்பதாக எடுத்துக்கொள்ளுகின்ற போது அது உலகம் தழுவிய கொள்கையாக எங்க எந்த மூலையில உலகத்தில் இருந்தாலும் அது அவர்களுக்கு பொருந்தும் ஒரு சமயம்னு சொன்னா அது சைவம் தான். உலகம் தழுவிய சைவமாக இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்மை கேட்டா பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல என்பதாக சொல்லுகின்ற இந்த இடமானது செக்கிழார் பெருமான் உணர்ந்து உணர்ந்து அருளி செய்த ஒரு இடமாக அமைத்துக் கொண்டு நாம் அதில் இருக்கக்கூடிய பொருளை உணர வேண்டும் என்பதற்காக. சொல் என்பதாக எடுத்துக்கொண்டால் எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே என்பதாகியது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தினுடைய சூத்திரம் மிக முக்கியமான சூத்திரம். பிரபஞ்சம் என்பதாக சொன்னால் ரெண்டு, ஒன்னு சொற்பிரபஞ்சம், இன்னொன்று பொருள் பிரபஞ்சம் என்று இரண்டு பிரபஞ்சங்கள் உண்டு உலகம். அப்படி சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்பதாக நிற்கின்ற நிலையிலே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒரு சொல்லை, ஒரு பொருளை நாம் அந்த சொல்லை சொல்லி சொல்லுகின்றோம் சொன்னா, அந்த சொல்லிலே அந்த பொருளினுடைய வடிவம் கரு அமைந்திருக்கும். அதுதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தது. போலவரையே சொன்னதை போல குதிரை என்பதாக சொன்னால் அந்த குதிரை என்கின்ற அந்த ஒளியிலே, இது வருகின்ற இந்த ஒளியிலே குதிரை என்பதனுடைய வடிவமானது ஒளி வடிவம். வடிவம்னா ஒளி வடிவமானது அது கருவாக அதிலே பதிந்திருக்கின்றது. அப்படி நிறைமொழி மாந்தர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த சொல்லை வைத்துக் கொண்டே பொருளை வரவழைப்பார். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது நான்வரை. அப்படி இந்த இடத்திலே ஒரு சொல்லை சொல்லி அந்த பொருளை வரவழைக்கலாம். அப்ப சொல் என்பது அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய அந்த வடிவமானது அதிலே கருவாக அமைந்திருக்கிறது ஒளி வடிவிலே. குதிரை என்கின்ற சொல்லிலே குதிரை என்பதனுடைய அந்த மூல கருவானது அதிலே அமைந்தது. பிடி அதன் உரு உமை கொல என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மை இந்த ஓம்காரம் என்பதனுடைய உருவத்திற்கு என்ன வடிவமோ அந்த வடிவமானது கணபதி என்று சொல்லக்கூடிய வடிவமாக வெளிப்பட்டதே தவிர, கலிராகவும் பிடியாகவும் இருவரும் இணைந்து வந்த ஒரு உருவம் என்கின்ற கருத்து தவறு. ஆக தனது அடி வழிபடும் அடியவர் என்பதாக அமைக்கின்ற பொழுது அம்மை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையானவள் பிடி அதன் உரு அந்த உருவினை கொல்ல என்பதாக சொல். அப்படி அந்த உருவானது ஓம்கார என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய உருவம் எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் அது மூலாதார கணபதியாக விளங்கக்கூடிய கணபதியினுடைய கணபதியினுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அது எதனுடைய உருவம் என்பதாக சொன்னால் அது ஓம்காரத்தினுடைய அந்த ஒளியினுடைய உருவமாக விளங்குகின்றது என்பதுதான் தத்துவம். அப்படி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவாக விளங்குகின்ற இந்த நிலையில சொல் என்பதாக சொன்னால் அந்த சொல்லினுடைய வடிவம், அதனுடைய ஸ்கெலிட்டன், அதனுடைய கரு அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய ஒளியிலே அமையும். அப்ப மிக அற்புதமான ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் என்பதாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் அமைப்பு, உடலினுடைய அமைப்பு எதிலே எந்த ஒளியின் அடிப்படையாக இது அமைந்திருக்கிறது, மனிதனுடைய உடல் அமைப்பு எந்த ஒளியின் அமைப்பாக இது அமைந்திருக்கிறது, எந்த ஒளியின் அமைப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னா எந்த ஒளி? ஐந்தெழுத்தின் வடிவமாக அமைந்திருப்பது மனிதன். மனிதன் எங்க இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில எந்த கார்னர் நூக்கன் கார்னர் எங்க இருந்தாலும் அந்த மனிதனாக ஒருத்தர் இருந்தான் சொன்னா அவனுடைய வடிவம் ஐந்தெழுத்தின் வடிவமாகத்தான் இருக்கும். ஆகவே தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல என்பதாக சொல்லுகின்ற பொழுது மனிதனாக இறைவனே மனித உருவ எடுக்கணும்னு சொன்னா நடராஜ பெருமானுடைய திருவுருவே ஐந்தெழுத்து திருவுருதான் என்பதாக காட்டியது சைவம். ஆக இந்த ஐந்தெழுத்து என்பது நமக்கு மட்டும் பொதுவல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக மனிதனாக ஒருவன் பிறந்தாலும் அவன் ஐந்தெழுத்தின் வடிவமாகத்தான் இருக்கின்றான் என்கின்ற பொதுமையான பொது வழக்கான அந்த கருத்தை நிலைநிறுத்துவதுதான் இந்த தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல. அது மட்டும் இல்ல, ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளி, ஒளி எப்படி உருவாகின்றதுன்னு பார்த்தா மூன்று விதமாக ஒளி உருவாகும். சவுண்ட் எப்படி ஒளி உருவாகுதுன்னா, முதல்ல ஒளி இந்த மொழி தோன்ற வேண்டும்னு சொன்னா ஒளி தோன்றணும். அதற்கு உடம்பிலே ஆதாரமாக முதல்ல ஒரு ஒளி தோன்றும் முறை எதுன்னு சொன்னா கொப்புள் என்று சொல்லக்கூடிய இந்த மணிபூரகத்தை ஆதாரமாக கொண்டு தசவாயுக்களிலே உதானன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு உண்டு. தசவாயுக்கள்ல உதானன், தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வாயு உண்டு, பிராணன், அபானன், உதானன், இப்படி தசவாயுக்கள் உண்டு. அதுல இந்த உதானன் என்று சொல்லக்கூடிய வாயு இங்கே மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே இருந்து எழுந்து மார்பு கண்டம் என்பதின் மூலமாக வெளிப்படுகின்ற பொழுது ஒளி தோன்றும். அதற்கு இதுதான் மொழியானது தோன்றுவதற்கான இலக்கண வழக்கு. இதை தொல்காப்பியம் உந்தி முதலா முந்து வழி என்பதாக தொல்காப்பிய சூத்திரம் சொல்லும். உந்தியின் என்பதாக சொல்லக்கூடிய உந்தியிலே இருந்து உதானன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்றை எழுத்து எழுப்புகின்ற பொழுது மார்பின் வழியாக வந்து கண்டத்தின் வழியாக வெளில வரும்பொழுது வருவதுதான் ஒளி. இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சவுண்ட். இரண்டாவது ஒளி தோற்ற முறை உதா இந்த மணிபூரகத்திலிருந்து தோன்றுச்சு இல்லையா உதானன் அப்படின்னு கொஞ்சம் கீழே போயிட்டு மூலாதாரத்தில இருந்து எழுப்புது. மூலாதாரத்திலிருந்து இந்த ஒளியை எழுப்பு, மணிபூரகத்திலிருந்து இல்ல, கீழே மூலாதாரம், மூலாதாரத்திலே இருந்து இந்த ஒளியை எழுப்புகின்ற பொழுது அது எங்கே இருந்து அந்த மூலாதாரம் அமைகின்றது அப்படிங்கறதுக்கு ஒரு கணக்கு சொல்றோம். சுய உடம்பு அளவு 96 அங்குலம். எத்தனை அங்குலம்? 96. மெய்யெழுத்து நின்றியாங்கு மெல்லத்தான் மையத்து இருபாலும் 40 ஏழ்வாதி நீக்கி கருவாரும் ஆதாரம் காண். 96 அங்குலத்துல மேல 47 அங்குலம், கீழே 47 அங்குலம் எடுத்துட்டீங்கன்னா நடுவில் எத்தனை இருக்கும்? 47 95 நடுவுல ஒரு அங்குலம் இருக்கு இல்லையா, அதான் மூலாதாரம். உடம்புல 96 அங்குலத்துல 47 இந்த பக்கம் பிரி, 47 இந்த பக்கம் பிரி, மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அங்குலம் நடுவுல மாட்டிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் மூலாதாரம். அப்படி அந்த மூலாதாரத்திலே இருந்து ஒளியை எழுப்புதல், மூலாதாரத்திலிருந்து ஒளியை எழுப்புகின்ற பொழுது மூலாதாரத்துல மூன்று ஒளி உண்டு, அகரம் உகரம் மகரம் உண்டு. மூலாதாரத்திலிருந்து ஒளி எழுகின்ற பொழுது எதை பற்றி கொண்டு இந்த ஒளி எழணும்னு ஒரு கணக்கு உண்டு. இந்த மூலாதாரத்திலிருந்து ஒளி தோன்றுகின்ற பொழுது மகரத்தை பற்றி அது அதுதான் ஆதாரம், மகரம் தான் ஆதாரம். அந்த மகரத்தை பற்றி இந்த ஒளி மேல வருகின்ற பொழுது என்ன ஆகும், 6 ஆதாரங்களிலேயும் அக்ஷரங்கள் தோன்றும். அந்த அக்ஷரங்கள் 51 அக்ஷரங்கள். அது இரண்டாவது முறை மந்திரம் ஒளி. இதுதான் இரண்டாவது ஸ்டேஜ். எப்படி ஒளி தோன்றுகின்றது? மகரத்தை துணை கொண்டு மூலாதாரத்திலே இருந்து இந்த ஒளி பற்றுகின்ற பொழுது 6 ஆதாரங்களிலேயும் 51 அக்ஷரங்கள் என்று சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் தோன்றுகின்றன. அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும். திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் 51 அக்ஷரத்தை பற்றி சொல்லுவார். கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய மந்திர நூல் 51 பாடல்களை கொண்ட அந்த நூலுக்கு மாத்ருகா புஷ்ப மாலை என்பதாக அவரே பேர் வைப்பார். ஆசைகூர் பக்தனேன், ஆசைகூர் பக்தனேன் மாத்ருகா புஷ்ப மாலை என்பதாக சொல்லி 51 அக்ஷரங்கள், 51 அனுபூதி, அத்தனையும் ஒன்னொன்னு ஒரு ஒரு சக்கரம், ஒன்னொன்னு ஒவ்வொரு மந்திரம். அனுபூதியை எடுத்து எழுதி இறைவனுடைய திருவடியில வச்சீங்கன்னு சொன்னா அது மந்திர சக்தியாக மேலெழுந்து வந்து அது எப்படி திருமூலர் திரு அம்பல சக்கரத்தை பற்றி சொல்லுகின்றாரோ அதை போல அனுபூதியும் மந்திர நூலாக விளங்கும். 51 பாட்டு ஏன் அமைச்சார்னா அது 51 அக்ஷரங்கள் மூலாதாரத்தை துணை கொண்டு எழுகின்ற பொழுது மகரத்தை துணை கொள்ளுகின்ற பொழுது 51 அக்ஷரங்கள் பிறக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது முறையாக ஒளி மூலாதாரத்தை துணை கொண்டு எழுகின்ற பொழுது மகரத்தை விட்டு அகரத்தை பிடித்துக் கொண்டு மேலே வரும். அகரத்தை பிடித்துக் கொண்டு மேலே வருகின்ற பொழுது தோன்றுகின்ற ஒளி மூல ஒளி என்பதாக பேர். இந்த ஒளி இதுதான் மூல ஒளி என்று சொல்லக்கூடிய ஆரிஜினேட். இங்கிருந்துதான் அத்தனை ஒளிகள், ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதார ஒளி மூல ஒளியாக தோன்றும். அந்த ஒளி நமசிவய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து ஒளி. ஆக இந்த ஐந்தெழுத்து ஒளி என்று சொல்லக்கூடிய நமசிவய என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிதான் உலகத்திலே எந்த மொழியாக இருந்தாலும் எந்த ஒளியாக இருந்தாலும் தோன்ற வேண்டும் சொன்னா இந்த ஒளியிலே இருந்துதான் தோன்ற வேண்டும் என்கின்ற அற்புதத்தை அந்த குறிப்பினை ஞானசம்பந்த பெருமான் அதை இந்த உலகத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்து அவதாரம் செய்தார் என்பதற்கான குறிப்பை ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருப்பதியத்திலே தொடங்குகின்ற பொழுது தோடு என்பதாக சொல்லி தொடங்குகின்ற பொழுது ஓங்காரத்தை இத்து பிளஸ் ஓ என்று சொல்லக்கூடிய ஓங்காரம் என்பதை தொண்டு தகரம் என்று சொல்லக்கூடிய திருவருள் என்று சொல்லக்கூடிய சக்தியானது நம்முடைய தகராலய ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியோடு இருந்து அந்த ஓங்காரம் என்பதை முதலாக கொண்டு தொடங்குகின்ற திருமுறை என்பதை மிக அற்புதமாக அந்த ஒளியினுடைய மூலத்தை அங்கே வைத்தும் அடுத்த திருப்பதிகம் தோடுடைய செவியன் முடிந்த பிறகு உடனே எடுத்த அடுத்த திருப்பதிகம் திருக்கோலக்கா திருப்பதிகம். திருக்கோலக்கா திருப்பதிகத்தை அவர் பாடுகின்ற பொழுது அந்த திருக்கோலக்கா திருப்பதிகத்திலே அவருக்கு அங்கே என்ன கொடுத்தார், தாளம் கொடுத்தார். தாளம் கொடுக்கின்ற பொழுது சும்மா கொடுக்கல, அந்த தாளத்திலே ஐந்தெழுத்தை பொதிய வைத்து கொடுத்தார். ஆக ஓங்காரமும் ஐந்தெழுத்தும் தான் திருநறிய தமிழுக்கு மூலம். இதுதான் இந்த இத்தனை இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திருமுறைகள் அத்துணையும் தொடங்க இருக்கின்றன. இது நமக்கு மட்டும் சொந்தமல்ல, இது எல்லா ஒளிகளுக்கும் மூல ஒளியாக ஒழுங்கக்கூடிய நிலையில இது அமைந்திருக்கின்றது என்பதை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கே வந்து அவதாரம் செய்தவர் தமிழ்ஞான சம்பந்தர் என்பதை தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவெல்லர். இது என்ன சாதாரணமான வாக்கா? மொழி எவ்வாறு தோன்றுகின்றது, மொழியினுடைய அடிப்படை என்ன, அறிவியல் நிலையிலே மொழி நம்முடைய சும்மா சாதாரணமா மொழி தோன்றது, இது அறிவியல் அடிப்படையில சொல்லுகின்ற அத்துணை கருத்துக்களும் ஆதாரத்தை கொண்டு காற்றினுடைய தொடங்குகின்ற இடத்தை கொண்டு நிறுவுகின்ற அந்த நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் ஓம்காரமும் ஐந்தெழுத்தும் ஆறு ஆதாரங்களிலே நின்று ஆறு எழுத்துக்கள் என்கின்ற நிலையிலே ஆறு எழுத்து ஓம்காரம் ஒன்று ந ம சி வய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு, இதுதான் ஓம் என்று சொல்லக்கூடியது ஐந்தாக விரிந்து நிற்கக்கூடிய நிலை. தோளுடைய செவியனும் திருக்கோலக்கா திருப்பதிகமும் ஓம்காரமும் நமசிவாய என்று சொல்லக்கூடியது இணைந்த நிலை என்பதை திருநெறிய தமிழை கொண்டு இந்த தமிழ் வழக்கு இந்த மூல ஒளி எல்லா ஒளிகளுக்கும் அடிப்படையான ஒளி இது என்பதை நமசிவாய என்பதுதான் ஒரு மனிதனுடைய உடம்பினுடைய வடிவம், அவன் எப்படி எந்த உலகத்திலே எங்கே பிறந்திருந்தாலும் அதுதான் மூல ஒளியாக அமைந்திருக்கின்றது. இது ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுகின்றேன். கடலிற்று அறிவார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றினை நம்முடைய சேக்கிழார் பெருமான் நாயன்மார் வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சுந்தர பெருமான் கைலையிலே முன்னே செல்லுகின்ற பொழுது கடலிற்று அறிவார் பெருமான் அங்கே அஞ்சை களத்து அப்பனை வணங்கிய உடனேயே அந்த திருக்குறிப்பு உடனே அங்கிருந்து இவருக்கு தோன்றுகின்றது. பெருமான் இருவர் நிலையிலேயும் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் என்ன நினைக்கின்றாரோ அதை அப்படியே இங்கேயும் கடலிற்றறிவார் எண்ணிய பொழுது இவர் அந்த வெள்ளையானையிலே போகின்ற பொழுது நாம் அவருக்கு அவரை வளமாக வந்து வணங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக குதிரையினுடைய காதிலே அவர் அந்த மந்திரத்தை ஓதுவார். என்ன மந்திரம்? நமசிவய என்பது நமக்கு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் மூலமான மந்திரம் அது என்பதற்காகவே அந்த நமசிவய என்கின்ற மந்திரத்தை சொன்னவுடன் மூல ஒளி, மூல ஒளி எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆக மூல ஒளியாக இருக்கின்ற அந்த ஒளி அந்த குதிரையில போன உடனே குதிரை என்னாச்சு? ஆக நமசிவய என்கின்ற அந்த மந்திரமானது மூல ஒளி, அதுதான் எல்லா ஒளிகளுக்கும் அது மூல காரணமான ஒளி. ஐந்தெழுத்து அந்த பஞ்சாக்கர திருப்பதியத்துல மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இதை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி அங்கே நிறுவுவார். நம்முடைய இன்னொரு நாயனார் குழல் ஒதுகின்ற நாயனார் ஆனாயனார், ஆனாய நாயனார் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் குழலை ஊதுகின்ற பொழுது குழலிலே அவர் எதை வச்சு அவர் ஊதுவார் என்பதாக சொன்னா எதை வச்சு அதை குழலை ஊதுகின்றார்? பஞ்சாட்சர மந்திரத்தை குழலிலே ஊது, பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிக்கத்தானே முடியும், எப்படி அது குழலிலே பஞ்சாட்சரத்தை அமைக்கலாம் என்பதாக சொன்னால் வேறு ஒன்றும் பொருள் அல்ல. பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த மூல ஒளியானது அந்த குழலிலே சென்று அது தங்கி அந்த ஒளியானது சென்ற பொழுது அத்துணை அந்த உயிர்களும் அதை கண்டு இன்புற்றன என்பதை இன்னொரு இடத்திலேயும் சேக்கிழார் பெருமான் இந்த மூல ஒளி என்ற அந்த அமைப்பினை சிறப்பாக அமைப்பார். ஆக தமிழ் வழக்கு அயல் வழக்கு என்பதாக சொல்லுவது இது எல்லா உயிர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பொதுவான வழக்கு இது என்பதை நிறுவுவதுதான் நம்முடைய தமிழ் வழக்காக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதார நோக்கமாக இதை அமைத்தார் என்பதை நாம மனதில பதிவு. மூன்று சொன்ன ஒன்றை மற்றொன்றாக மாற்றுதல் என்பது திருஞான சம்பந்தர் வரலாற்றில் மூன்று. அதுல நம்ம பாலை நெய்தல் ஆகியது ஆணை நமது என்பதாக சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இரண்டாவது ஆண்பனை பெண்பனையாக மாற்றுதல் என்பது நாம ஒரு ஸ்டேஜ் இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஆண்பனை பெண்பனையாக்குதலை பற்றி சிந்தித்து விட்டு அதன் பிறகு நாம முன்னாடி போகலாம் என்பதாக ஒரு குறிப்பு தோன்றி. ஆண்பனையை பெண்பனையாக மாற்றிய அந்த செய்தி திருஞான சம்பந்தர் வரலாற்றிலேயே என்னை ரொம்ப மிக ஆழமாக ஆழமாக அந்த பகுதியை எண்ணி எண்ணி வியப்புறுகின்ற ஒரு இடமாக மிக பிடித்த ஒரு இடமாக அமைந்ததுன்னு சொன்னா திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலேயே இந்த ஆண்பனையை பெண்பனையாக மாற்றியது என்பதாக சொல்லக்கூடிய இந்த இடம் சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தரை உலகத்திற்கு மிக அற்புதமாக காட்டிய ஒரு இடம். அங்க திருஆலவாயிலேயும் காட்டுற திருஆலவாயிலே அந்த சமணத்தை வென்ற நிலையிலே ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனி துணையெல்லாம் சொல்லி திருஞான சம்பந்தரை காட்டுகின்ற சேக்கிழார் பெருமான் இந்த இடம் இந்த இடத்திலே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி இந்த இடத்திலே இன்னும் பல மடங்கு உயர்ந்த நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் இங்கே தோன்றும் நிலையை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். ஆக ஆண்பனையை பெண்பனையாக மாற்றுதல் செய்தியை செக்கிழார் பெருமான் எவ்வாறு தெரிவிக்கின்றார் என்பதை நாம சிந்திக்க வேண்டும். பெரியபுராணம் எடுத்துங்க. பெரியபுராணம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பக்கம் 345 பாடல் 973 ஜஸ்ட் திருவண்ணாமலை வழிபாட்டுக்கு உடனே வந்த இடம் திருவொத்தூர். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், உண்ணாமலை உமையாளுடும் உடனாகிய ஒருவர். அடுத்தது பூவார் மலர் அடியார். இந்த இரண்டையும் சொல்றாரு. இந்த இரண்டையும் சொல்லி அதன் பிறகு இந்த திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு இப்ப வராரு. நம்ம வந்து திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்துல இரண்டு பதியங்கள் உண்டு. திரு ஆமாத்தூர் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டு பதியங்கள் பாடியிருக்கிறார். அப்புறம் திரு கோவலூர் வீரட்டம், அதன் பிறகு திரு அரையணை நல்லூர், அதன் பிறகு திருவண்ணாமலை. ஆக இந்த திருவொத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு அவர் வருகின்ற பொழுது தேவர் முனிவர்க்கு ஒத்து அளித்தார் திருவொத்தூரில் திருத்தொண்டர் தாவில் சண்பை தமிழ் வீரர் தாம் அங்கு அணைய களி சிறந்து மேவும் கதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறைகுடமும் பூவும் பொரியும் சுண்ணமும் முன்கொண்டு போற்றி எதிர்கொண்டார். திருவொத்தூருக்கு திருஞான சம்பந்த பெருமான் வரார்னு தெரிஞ்ச உடனே அந்த திருவொத்தூரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்றார் சேக்கிழார் பெருமான். இத பார்க்கின்ற பொழுது அடியார்களுடைய கழிப்பு எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்னா திருவாசகத்துல மிக அற்புதமாக நம்முடைய அடியார் கழிப்பினை மணிவாசக பெருமான் காட்டுவார். ஒரு அதுல ஒரு அற்புதமான திருப்பாடல், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் என்ற அந்த திருப்பாடல். அப்படியே இந்த திருவொத்தூருக்கு திருஞான சம்பந்தர் வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எப்படி இருந்தார்கள்னா இப்படித்தான் இருந்தாங்க. எப்படி கோயில்முத்து திருப்பதியம் நாச்சகப் பெருமானை தவிர வேறு யாரால சொல்ல முடியும். ஒரு அடியார் கழிப்பு சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல சுகி சிவம் அவர்கள் இந்த பாடல்ல முதல் ரெண்டு வரி புரியுது, அந்த பக்கம் கடைசியில அது என்ன வேறு வேறு நினைப்பார், இது வந்து நீங்க சான்றோர்கள் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி மிக மிக ஆழமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்ற. இந்த அடியார்களுடைய செய்கை, அடியார்களுடைய கழிப்பு, அடியார்களுடைய நிலையை மணிவாசகப் பெருமான் மிக சூட்சமாக மிக அற்புதமாக சொன்ன திருப்பதிகம். ஞானசம்பந்த பெருமான் திருவோத்தூருக்கு வருகின்றார்னு சொன்ன உடனேயே ஏதோ இப்ப மணிவாசகப் பெருமானுடைய அந்த திருப்பாடல் எப்படி அந்த ஒரு வைப்ரேஷன் கொண்டு வருதோ, திருஞான சம்பந்த பெருமான் திருவோத்தூருக்கு உள்ள வரான்னு சொன்னா திருவோத்தூருக்கு வர மாதிரி தெரியல, இங்கேயே அப்படியே ஒடுக்குத்தூர் மடத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்ற, எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் திருஞான சம்பந்தர் எழுந்தருளுகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக சொல்றாரு பாருங்க. தாவில் சண்பை தமிழ் விரகர் தாம் அங்கு அணைய களி சிறந்து மேவும் கதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறைகுடமும் பூவும் பொறியும் சுண்ணமும் முன்கொண்டு போற்று எதிர்கொண்டார். ஏன்னா அடியார் தடுமாற்றத்தை நீக்கப் போகின்றார். தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையானது இங்கே நீங்க போகின்றது என்பதை ரொம்ப ஆழமா முன்னாடியே சொல்லிடுவார் சேகரிதாஸ் பெருமான். நீங்க பின்னாடி படிச்சுட்டு வருகின்ற பொழுதுதான் முன்னாடி சொல்லுகின்ற அந்த பொருள் புரியும். சண்பை வேந்தர் தன் தரள சிவிகை நின்றும் இழிந்தருளி நண்பின் மிக்க சீரடியார் சூழ நம்பர் கோபுரம் சூழ் பின் பின்னாக முன்னோங்கும் வியன்பொற் புரிசை வளம் கொண்டு பண்பு நீடி பணிந்தெழுந்து பரமர் கோயில் உள்ளடைந்தார். நேரடியா திருக்கோயில் தரிசனம். திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலம் ஒத்து என்பது வேதம். வேதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதங்களை சிவபெருமான் தேவர்கள் வந்து கேட்டாங்க, வேதங்களை பற்றி சொல்லுங்க, தேவர்களுக்காக வேதங்களை அங்க விரித்து அங்க சொன்னாராம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த வேதங்கள் எல்லாம் பெருமான் ரொம்ப சிறப்பாக காட்சி பதஞ்சலி முனிவருக்கு கொடுத்தீங்க, அம்மையார் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு உங்களுடைய திருக்கூத்து தரிசனத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி அப்படி நிக்கின்ற பொழுது வேதங்களுக்கு திருக்கூத்து தரிசனத்தை அந்த திருப்பதியிலே காட்டியதுனாலே திருவோத்தூர். இதெல்லாம் புராண செய்திகளும் திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்திலே குறிப்பிடுகின்ற செய்திகளும் என்பதாக ஒன்னு ரெண்டு அப்படின்னு வச்சு. பனம்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த திருவோத்தூர்ல இன்றும் சுவாமிக்கு நிவேதனம் பனம்பழம் என்று சொல்லக்கூடிய அதுதான் சுவாமிக்கு நிவேதனமாக சிறப்பாக பனம்பழத்தை தான் அங்கே படைப்பாங்க. இது மூன்றாவது குறிப்பு. இதை வச்சு இந்த திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அந்த பெருமானை வழிபாடு செய்து வருகின்றார். வாரணத்தின் உரிபோர்த்த மைந்தர் உமையாள் மணவாளர் ஆரணத்தின் உட்பொருளாய் நின்றார் தம் முன் அணிந்திரஞ்சி நாரணர்க்கும் பிரமர்க்கும் நன்னறிய கழல் போற்றும் காரணத்தின் வரும் இன்பக் கண்ணீர் பொழிய கைதொழுதார். வாக்கு பாருங்க, சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு அங்கே பெருமானுடைய அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பம் பெருகியதினாலே அந்த கண்ணீர் அருவி பொழிய பெருமானை கைதொழுது தொழுது விழுந்து பணிந்து எழுந்து சொன்மாலைகளால் துதி செய்து அங்க பதிகம் பாடியிருக்கிறாரு. சொன்மாலைகள் என்று சொல்றாரு, அப்ப அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. துதி செய்து முழுதும் ஆனார் அருள் பெற்று போந்து வைகி முதல்வர் தம்மை பொழுதுதோறும் புக்கிரஞ்சி போற்றி செய்து அங்கு அமர்வார் முன் இப்ப தொடங்குறார். இப்ப திருவோத்தூரிலே முதல்வர் தம்மை பொழுது தோறும் என்ன பொழுது தோறும் அப்படின்னு மூன்று பொழுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பொழுது மூன்று கிடையாது.
எந்த நேரமும் ஆறு பொழுது
நம்ம நமக்குதான் பொழுதுங்கிறது ஆறு காலம் அஞ்சு காலம் நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவபுராணத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க சேகர். பொழுதுனாலே அது இமைப்பொழுதும் நீங்காத நிலைதான் பொழுது. அதுல காலையோ மாலையோ கணக்கெல்லாம் நமக்கு உண்டே தவிர, நாம கணக்கு வச்சிருக்கிறோம் பெருமானை இந்த நேரத்துல வணங்கிட்டு போய் மீதி வேலையை பாக்கிறதுக்கு. ஆனா ஞான சம்பந்த பெருமானோ அல்லது அப்பர் பெருமானோ அப்படியா அமைத்தார்கள், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நிலையாக என்னெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி. அதுக்கப்புறம் அத நிலையாக வைத்த பிறகு வேற கிடையாது காட்சி. அப்ப பொழுதுதோறும் இமைப்பொழுதும் அங்க சிவபுராணத்தை கொண்டு வந்து பொருத்திய பொழுதுதோறும் புக்கிரஞ்சி போற்றி செய்து அங்கு அமர்வார் முன். இப்படி இருக்கின்ற நிலையில அங்கே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியிலே வந்து முன்னே ஒரு அன்பர் விழுந்தார், சாஷ்டாங்கமா விழுறார். அவருடைய திருவடியை பிடித்து கதறுகின்றார். அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமனர் திரத்து ஒன்று அறிவிப்பார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு செய்தியாக சொல்றாரா, எப்படி சொல்றார்? அவருடைய திருவடிய வந்து விழுந்து பிடித்து கொண்டு அழுது அரற்றி அங்கே முறையீடு செய்கின்றார். ஒரு தொண்டர் அப்படின்னா சிங்கிள் பர்சன் இல்ல, ஒப்பற்ற தொண்டர்னு பேர். ஒரு என்பது இங்க ஒப்பற்ற என்ற பொருள். ஏன்னா அந்த தொண்டர் சிவபெருமானுக்கென்றே தன்னுடைய அந்த வாழ்க்கை பொழுது அத்துணையும் ஒதுக்கியவர். அதனால அந்த தொண்டரை ஒரு தொண்டர்னா ஒப்பற்ற தொண்டர்னு. அப்படி ஒப்பற்ற தொண்டராக விளங்கக்கூடிய அவர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியில வந்து விழுந்து முறையீடு செய்கின்றாரா? என்ன முறையீடு செய்கிறார்? அங்கை அனல் வேற்றவர்க்கு அடியேன், அங்கை அனல் ஏற்றவர்க்கு அடியேன், ஆக்கும் பனைகள் ஆனதெல்லாம் மங்குள் உற நீண்டு ஆண் பனையாய் காயாவா கண்டு அமனர் இங்கு நீர் இட்டு ஆக்குவன காய்த்தற்கு அடை உண்டோ என்று பொங்கு நகை செய்து இழித்து உரைத்தார் அருள வேண்டும் என புகழ். சேக்கிழார் பெருமான் வரலாற்ற என்ன சொல்ல வேண்டுமோ அப்படி கிறிஸ்பா சொல்லிட்டு வைக்கிறார். எது எதெல்லாம் அதற்கு தேவையோ அதை அப்படியே பொருத்தி வரலாறு இது மட்டும் சொல்லணும்னு சொன்னா நம்ம கிட்ட கொடுத்தா ஒரு 20-30 பாடல் எழுதி அத கருத்தை தெரிவிக்க போப்போம். ஆனா சேக்கிழார் பெருமான் ஒரே பாடல்ல கச்சிதமா முடிக்கிறார். அங்கை அனல் ஏற்றவர்க்கு அடியேன், ஆக்கும் பணிகள் எல்லாம் சிவபெருமானுக்கென்றே நிவேதனமாக அவருக்கென்றே நிவேதன பொருளாக நாம் படைக்கின்ற நான் வளர்க்கின்ற பணிகள் எல்லாம் மங்குள் உற நீண்டு எப்படி வளருதுன்னு சொன்னா மடமடமடமடமடன்னு வளருது. எங்க மேகத்தை தொடுகின்ற அளவிற்கு அது வளர்கின்றது. மங்குள் உற நீண்டு ஆனால் ஆண் பனையாக நின்று எல்லா பனையும் குலை தள்ளவில்லை. எல்லா பனையும் எப்படி ஆயிடுச்சுன்னா ஆண் பனையாகவே இருக்கின்றது, ஒன்று கூட குலை தள்ள. எத்தனை பனை வச்சாலும் அத்தனையும் ஒண்ணுதான் ஆயிடுச்சியா, சரி நீண்டு வளர்ந்தது போச்சு ஆண் பனையாச்சு ரைட்டு. இன்னொன்னு வைக்கிறேன், இன்னொன்னு வச்சாலும் அதுவும் வளர்ந்து மங்களூர நீண்டு மேகத்தை தொடுகின்ற அளவிற்கு வளர்ந்தது, ஆனா அதுவும் ஆண்மனையா போய். சரி ஆண்மனையா போனதுனால எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, ஆனா வெளியில இருக்கிறவன் பேசுற பேச்சை கேட்க முடியாது. உனக்காக என்பதாக சொல்லி சிவத்திற்கென்றே நிவேதன பொருளாக என்று எண்ணி நான் வளர்க்கின்ற இந்த பனைகள் எல்லாம் ஆண்மனையா ஆச்சு, அதை பத்தி கவலை இல்ல. ஆனா வெளியிலே இருந்து இந்த சமணர்கள் என்ன பேசுறான் தெரியுமா? மங்களூர நீண்டு ஆண் பனையா காயாவா கண்டு அமனர் இங்கு நீரிட்டு ஆக்குவன காய்த்தற்கு அடைவு உண்டோ, இங்கு நீர் இட்டு ஆக்குவன அப்படின்னா ரெண்டு பொருள். இங்கு நீர், நீர் தான் நீங்க, நீர் இட்டு ஆக்குவன, நீ வளர்க்கின்ற இந்த பனைகளுக்கெல்லாம் என்னைக்காவது விடிவு காலம் பிறகுமா? சும்மா ஆண்மனையா வளர்த்துட்டு இருக்கிறிய, என்னைக்கு விடிவு காலம்? இப்படி இங்கு நீர் இட்டு, நீர்னா தண்ணீர், காய்க்கிறதுக்கு அது நீரை இட வேண்டும், நீர் தான் வளருது, ஆனா ஒன்னும் காய்ச்சப்பாடு. இங்கு நீர் இட்டு ஆக்குவன காய்த்தற்கு அடைவு உண்டோ, ஏதாவது வழி இருக்கா, உபாயம் இருக்கா அப்படின்னு கிண்டலா கேட்கிறது. இப்படி கேட்கின்ற நிலையிலே இந்த சமணர்கள் எல்லாம் இப்படி கேட்கின்றார்கள், இங்கு நீர் இட்டு ஆக்குவன காய்த்தற்கு அடைவு உண்டோ என்று. பொங்கு நகை செய்து இழுத்து உரைத்தார். இப்படி பேசி நகை பேச்சாக பேசி இழிவாக அந்த சொல்லை சொல்லி தூற்றுகின்றார்கள். பெருமானே அருள வேண்டும், திருஞான சம்பந்த பெருமானிடத்துல அருள வேண்டும். இப்பதான் விறுவிறுன்னு போயிட்டு பெருமானை தரிசனம் செஞ்சு வெளியில வந்தார். தொண்டர்னுடைய அந்த தடுமாற்றம் யாதும் குறைவில்லை. இவர்களுக்கு ஒரு குறையா, எந்த குறையும் இல்லாத நிலையிலேதான் இவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அதை அந்த நிலையை கடைபிடித்தவர் ஞான சம்பந்தம். குறை என்பதாக வைத்தால் அந்த குறையை சிவம் என்பதிடத்தில் முறையிட்டு அந்த குறையை நிறைவாக செய்ய வேண்டும். போறார் விறுவிறுன்னு உள்ள. பரமனார்த்தம் திருத்தொண்டர் பண்பு நோக்கி பரிவு எய்தி பிறவு காதலோடும் விரைந்து. எப்படி போறாராம், விரைந்து போறாருனா, இப்ப இதுவரையிலும் போகின்ற பொழுது ஆற அமர மெல்ல போய் பெருமானை தரிசனம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் தொண்டருடைய அந்த தடுமாற்றம் தொண்டருக்கு ஒரு குறை என்பதாக சொன்ன உடனேயே விரைவு அங்கே வந்துருச்சு பாருங்க. பரமனா திருத்தொண்டர் பண்பு நோக்கி பரிவெய்தி விரவு காதலோடும் விரைந்து விமலர் கோயில் புக்கரளி அறவும் மதியும் பகைதீர அணிந்தார்தம்மை அடிவணங்கி இரவு போற்றி திருப்பதிகம் இசையிற்பெருக எடுத்தருள். பெருமானை இப்ப அந்த திருப்பதிகத்தை எடுத்தருளுகின்றார். இங்கே பதிகத்தை எடுத்தருளுகின்ற பொழுது அறவும் மதியும் பகை தீருக, அறவையும் மதியையும் ரெண்டும் பகையான பொருள். எது அறவு பாம்பு, மதி ரெண்டும் பகையான பொருள். ஆனா பெருமானிடத்துல ரெண்டுமே இருக்கும். இங்கே பகை என்பதாக நாம் நினைக்கின்ற இந்த சமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அவர்கள் சைவத்திற்கு அவர்கள் காட்டுகின்ற இந்த பகைமையை நீ தீர்க்க வேண்டும் என்பதை குறிப்பாக அறவும் மதியும் எப்படி பகை தீரதோ அதை போல இந்த பதிகம் சமணத்தை தூர அடித்து பகையை தீர்க்க இருக்கின்றது என்ற குறிப்பை காட்டுகின்ற முகமாக அறவும் மதியும் பகை தீர அணிந்தார்தம்மை அடிவணங்கி இரவு போற்றி திருப்பதிகம். இரவு போற்றி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டு குறிப்பு இரவு என்பதென்ற குறிப்பு. ஒன்று திருவருளை இறந்து போற்றுதல், இரவு போற்றுதல் பேர். இரவு என்பது இங்கே இரக்கம் என்கின்ற பொருளிலே திருவருளை எங்கே இருந்து அதை எடுத்து இந்த குறையை நிரப்ப வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமாளுடைய திருவருளை வாங்கி அந்த குறையை நிரப்ப வேண்டும். ஆக அதை அந்த திருவருளை எமக்கு ஒன்று ஈவது எமக்கு ஒன்று இல்லையேல் என்பதாக வாங்கி கொடுப்பார். அப்படி வாங்கி கொடுக்கின்ற நிலை இரவு போற்றுதல் என்கின்ற அந்த வாங்கி கொடுத்தல், திருவருளை இறந்து நமக்கெல்லாம் கொடுத்தல் என்ற இரவு போற்றி. இந்த திருப்பதிகம் இந்த திருவோத்தூர் இந்த திருப்பதிகம் இரவு போற்றி பெருமாளுடைய திருவருளை வாங்கி நமக்கெல்லாம் அப்படி பாஸ் பண்ற திருப்பதிகம், திருக்கின்ற திருப்பதிகம் மிக அற்புதமாக அந்த இரவு போற்றி. இரண்டாவது இரவிலே எப்ப எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, குறை என்பதாக சொன்னால் இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி இரவிலே இந்த குறையானது தெரிவிக்கப்பட்டது. உடனே இரவிலே போய் பெருமானிடத்திலே தென்னர் சொல்யூஷன், சும்மா நாளை காலையில பாத்துக்கலாம், நை இரவு ஆயிடுச்சு உனக்கு குறையாப்பா ரைட்டு சொல்லிட்டல்ல, சும்மா என்ன நேரங்காலம் தெரியாம வந்து குறை சொல்லிட்டு இருக்க, ரைட்டு பகையதான் இருக்கு எல்லாம் சொல்றா ரைட்டு, காலையில இருந்து பிறந்தல இப்ப சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு இல்லாம இரவிலே இருந்தாலும் பெருமானுடைய அந்த மூலஸ்தானத்திலே போய் நின்று வழிபடக்கூடிய நிலை அந்த காலத்திலே இருந்தது என்கின்ற ஒரு குறிப்பும். பெருமானிடத்திலே நேரடியாக சென்று இரவிலே அவர் வழிபட்டு அங்கே அந்த திருப்பதிகத்தை அருளி செய்தார் என்ற திருக்குறிப்பையும் தேவசேகரார் பெருமான் இரவு போற்று என்பதிலே அமைக்கிறார். ஒவ்வொரு சொல்லும் உற்றக்கூடாது சேகரார் பெருமான். இசையிற் பெருக எடுத்தருளி, திருப்பதிகம் இசையிற் பெருக எடுத்தருளி, விரும்பு மேன்மை, விரும்பு மேன்மை திருக்கடை காப்பு அதனில் விமலர் அருளாலே குறும்பை ஆண்படை ஈனும் என்னும் வாய்மை குளவுதலால் நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாகிட கண்டோரெல்லாம் அதிசயித்தார். பத்து பாட்டு 11வது பாடல் திருக்கடைக்காப்பு. ரொம்ப குறிப்பா சொல்றார் சேக்கிழார் பெருமான், எங்க ஆண்பனை பெண்பனையா டிரான்ஸ்பர் ஆச்சு, எந்த இடத்திலே அமைஞ்சதுன்னு சொன்னா அது திருக்கடைக்காப்பிலே அமைந்தது. திருக்கடைக்காப்பு நலனில் குறும்பை ஆண்பனை ஈனும் என்னும் பாய்மை குளவுதலால், அது குளவி குளவி அந்த குழை தள்ளுகின்ற நிலை, அப்படி குளவுதல் என்கின்ற நிலை, குடைத்தல் என்கின்ற நிலையை கொடுத்து நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த குளிகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாயிட கண்டோரெல்லாம் அதிசயித்து. இரவிலேயே போனார், ஆண்பனையா இருந்தது அத்தனையும் குழை குறும்பை ஆண்பலை ஈன் ஊத்து. அப்படி இந்த ஆண்பனைகள் எல்லாம் பெண்பனைகளாக மாற்றி ஒன்றை மற்றொன்றாக மாற்றுதல், இது அதுல முடிஞ்சது இல்ல. குறும்பை ஆண்பனை ஈன் ஓத்தூர் என்பதாக சொல்லி அதை சொல்லிய பொழுது, சீரின் மண்ணும் திருக்கடைக்காப்பு போற்றி சிவனார் அருள் பெற்று பாரில் நீடும் ஆண்பனை முன் காய்த்து பழுக்கும் பண்பினால் நேரும் அன்பர் தங்கருத்து நேரே முடித்து கொடுத்தருளி ஆறும் உவகை திருத்தொண்டர் போற்ற அங்கன் இனிது அமர்ந்தார். குறையை நிறைவு செஞ்சிட்டார். குறை என்கின்ற நிலையிலே வந்த அந்த நிலையை யாதும் குறைவிலார் என்பதை அங்க நிறைவு செய்து, தென்னாட்டு அமன் மாசறுத்து தம் செய்கை கண்டு திகைத்து அமனர் அந்நாட்டு அதனை விட்டு அகழ்வார் சிலர் தங்கையீர் குண்டிகைகள் என்னாம் இவற்றிவை என்று தகர்ப்பார் இறைவன் ஏறு உயர்த்த பொன்னார் மேனி புரிசடையான் அன்றே என போற்றினார். இதுதான் அந்த ப்ராசஸ், அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆச்சுன்னா, அமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாட்டை விட்டே பல பேர் ஓட்டான், ஆண் பனையை இப்படி பெண் பனையாக மாற்றி குலை இனுமாறு செய்ய முடியுமா, இந்த தமிழ் இந்த திருநெறிய தமிழ் இதை செய்கின்றதே என்பதை பார்த்து அந்த குண்டிகை கையில வச்சிருக்க அத்தனையும் விட்டாங்களாம். சிவபெருமானே பொருள் என்ற அந்த உறுதியை பலர் அந்த பக்குவத்தை அடைகின்ற ஒரு வாய்ப்பும் அங்கே கிடைத்தது. அப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழ் அப்படி அதை செய்ததுன்னு சொல்லி 983வது திருப்பாடல் போடுறார் பாருங்க. பெரிய புராணத்திலேயே ஒரு பாடல் அப்படின்னா ஒரு 2-3 பாடல்கள் எடுத்து சொல்லும், ஒரு பாடல்னா அந்த ஒரு பாடலுக்கு 2-3 பாடல். அதுல ஒன்று சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும், எதிர்காலத்தின் சிறப்பு, அதை போல ஒரு பாடல் சேக்கிழார் பெருமான் பதிகத்திலேயே அந்த புராணத்திலேயே ஒரு பாடல். இரண்டாவது, திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் இணைகின்ற காட்சி, அப்பர் என்ற திருநாமம் வெளிப்பட்ட ஒரு பாடல், அது சீர்காழியிலே மிக அற்புதமாக இருவரும் இணைகின்ற அருட்பெருகு தனிகடலும் அன்பு செறிகடலும், அப்படி இருவரும் இணைகின்ற பொழுது அப்பரே அப்படின்வார் இவர் அடியேன்வார் அந்த பாடல்ல சொல்லுவார். அந்த பாடல் தொண்டர் இலக்கணத்தை மிக அற்புதமாக தெரிவிக்கின்ற இடம். அந்த இடம் தொண்டருக்கு எப்படி இலக்கணம் என்பதை அங்க முன்னாடியே சொல்லிடுவார் திருக்கூட்ட சிறப்பிலே, ஆனால் அதை பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் என்பதாக சொல்லி இந்த இருவரும் இணைந்த நிலையிலே வரலாற்று குறிப்பாக எடுத்து வைக்கின்ற இடம் அந்த இடம். மூன்றாவது இடம் இந்த திருப்பாடல். திருப்பாடல ரொம்ப போல்டு இங்க்ல குறித்து வைக்க வேண்டிய ஒரு திருப்பாடல், கோல்டன் அப்படின்னு சொல்லுகின்ற திருப்பாடல், மிக மிக அற்புதமான திருப்பாடல். இந்த திருப்பாடல் தான் சைவம் எது, திருஞான சம்பந்தர் யார், சேக்கிழார் பெருமான் யார், திருத்தொண்டர் புராணம் என்றால் என்ன, இத்தனை க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் ஒண்ணு வேணும்னு கேட்டா ஒரு பாட்டு, அது எதுனா இந்த திருப்பாடல். இத்தனைக்கும் ஆன்சர், மிக மிக அற்புதமான திருப்பாடல். பிள்ளையார்த்தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாலமும் முன்பு உள்ள பாசம் விட்டு அகல ஒழியா பிறவிதனை ஒழித்து கொள்ளு நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவள் வள்ளலார் மற்று அவர் அருளின் வாய்மை கூறின் வரம்பு என்னாம். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளை டிஸ்கிரைப் டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாட் பாசிபிள், என்னால முடியுமா திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளை வரம்பு முறையிலே இதுதான் இப்படி செய்தார்னு சொல்லுவதற்கு கூட முடியலையே. அருள 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 அருளன்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் அங்கே அழுது அருள, அழுது அருள, அழைத்து அருள, அழுதார்னு சொல்றதுக்கு அந்த தோணிபுரத்துல அத்தனை அருள அருள அருளன்னு போடுவார். அவருடைய திருவருளருடைய வரம்பினை சொல்ல முடியுமா ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்க அவரே அங்க போடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க்குடைய ஆன்சர் தான் முன்னாடி. என்ன ஆச்சு வரலாறு படி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண் ஒரு தொண்டர் வந்தாரு, ஞானசம்பந்த திருவடியில விழுந்தாரு. என்னன்னு கேட்டார், நான் வளர்க்கின்ற அந்த பனைகள் எல்லாம் ஆண் பனைகள் எல்லாம் எல்லாம் ஆண் பனையாகவே ஆயிடுச்சு. இந்த ஆண் பனைகள் இருப்பதை இதை பார்த்து இந்த சமணர்கள் எல்லாம் அவர்கள் இழித்து பேசுகின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அருள் செய்ய வேண்டும். இவர் போனார், திருப்பதிகம் பாடினார். திருப்பதிகம் பாடின உடனே திருக்கடை காப்புல அத்தனை ஆண் பனைகளும் பெண் பனைகளாக காய்த்தது அப்படிங்கிறது வரலாறு. இதுவரையிலும் முடிச்சிருந்தா சேக்கடார் பெருமான் இதுவரையிலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு ஒரு பாடல், இந்த பாடல் எக்ஸ்டென்ஷன், இது அந்த வரலாற்றினுடைய எக்ஸ்டென்ஷனா வைக்கிறார். இதையே இங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒன்று திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருநெறிய தமிழினுடைய பெருமையை இந்த மண்ணுலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆண்மனையை பெண்மனையாக மாற்றினார் அப்படின்னு அந்த இடத்துல அதோட நிற்காமல் ஒரு அந்த திருநெறிய தமிழ், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழுக்கு உரிய வலிமை, அந்த வாக்கிற்கு உரிய வலிமை எவ்வளவு அப்படின்னு சொல்வதன் மூலமாக சைவத்தின் பெருமை, அத்தனை தொண்டர்களுடைய பெருமையை இங்கே நிலைநாட்டுகின்ற இடம். பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலால், தாளம் பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலால். ஏ இதுக்கு முன்னாடிதான் தாளம் தான் இருக்க, இப்ப என்ன பிறத்தலால், பிறப்பு இப்பயா அது நிகழ்ந்தது இல்லையே, எதுல பிறந்ததுனால் பிள்ளையார் திருவாக்கில் பிறந்தது. இப்ப முன்னாடி இருந்த ஆண்பனை ஆண்பனையாத்தான் இருந்தது, அப்ப பிறந்த நிலைதான். ஆனால் இப்ப பெண்பனையாக ஆன நிலை, எப்படி பூம்பாவை சிவனேச செட்டியார் பெற்றெடுத்தாரு, ரைட்டு, அது ஆண்பனை. ஆனா எலும்பையும் சாம்பலையும் திருஞான சம்பந்தர் எடுத்துக்கொண்டு வந்து பூம்பாவையா வச்சார், அது பெண்பனை. இது ஆண்பனையா இருந்ததுங்கிறது அது ஆணாக இருந்தது, ரைட்டு. ஆனால் இந்த ஆண்பனையாக இருந்த நிலையிலே அதனுடைய பிறப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடினார், அந்த பதிகத்திலே இப்பொழுது தானம் ஆகிய படை பிறந்தது, அங்க பிறந்தது வினையினால் ஏற்பட்ட பிறப்பு, இப்பொழுது பிறந்தது அருளினால் ஏற்பட்ட பிறப்பு. தாளம்னா இந்த ஓரறிவு உயிருங்க, அவனும் அதுக்கும் உயிர் உண்டு. தாவரம் என்ற நிலையிலே, ஓரறிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஓர் அறிவு என்பதாகிய அந்த விளக்கம், அந்த ஒரு படிநிலை வளர்ச்சியிலே இருக்கக்கூடிய உயிர்கள். இவ ரெண்டாயி மூணாயி நாலு அறிவு கிடைச்சு அஞ்சு அறிவு கிடைச்சு அதன் பிறகு பெருமானுடைய திருவடியை உணர்ந்து அதன் பிறகு இது எங்க வரணும், பெருமானுடைய திருவடியை அடைந்து அது அதனுடைய பிறவிகளை வினையே ஒழிக்கும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், தொடக்க நிலையிலே அந்த புல்லாகி உடாகி புழுவாய் மரமாகி என்கின்ற நிலையில அப்படி தொடங்குகின்ற பொழுது நிற்கின்ற இடம் இந்த மரமா நிக்கிறது. இன்னைக்கும் நம்ம மரமா ஏன் நிக்கிறோம்னா, தொடக்க நிலை நமக்கு அப்படிதான் இருந்தது. பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம சிக்னல்ல போகும்போது நவரவே மாட்டோம், மரம் மாதிரி நிக்கிறாங்க. உண்மையிலேயே மரம் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தோம். நம்முடைய நிலை, நம்முடைய அந்த அறிவு தொடக்க நிலை அப்படிதான் இருந்தது. இந்த பனைக்கு ஓர் அறிவு, ஒரே அறிவு தான், அதுவும் உயிர் தான். ஓர் அறிவு உயிராக இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தை ஒரே திருப்பதிகத்துல அத்தனை பாசத்தையும் அத்தனை வினையும் உழைத்து முத்தி கொடுக்கக்கூடியது திருநெறிய தமிழ் என்பதை காட்டுவதன் மூலமாக திருநெறிய தமிழினுடைய சிறப்பு. ஏன்னா ஒரு அறிவு படைச்ச மரத்துக்கே முத்தி கொடுத்துச்சு, ஆறு அறிவு படைத்த நமக்கு அது என்ன செய்யும் என்பதை திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதியத்தினுடைய வேல்யூ, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதியத்தினுடைய அந்த கணம், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழினுடைய சிறப்பு எது என்பதை காட்டுவதற்கு ஒரு அறிவுடைய மரத்திற்கு முத்தி கொடுத்தார்னா, ஆறறிவு இருக்கக்கூடிய நாம அந்த திருப்பதியத்தை படித்தால் இதை அறுதியிட்டு உறுதியிட்டு திருஞான சம்பந்த பெருமான் செய்த புரட்சி இதுவரையிலும் யாராவது செஞ்சிருக்காங்களா? இதுவரையிலும் வரலாற்று நிலையில இதெல்லாம் வரலாறு செய்தி ஒன்னும் வந்துட்டு புனைந்து உரைக்கக்கூடியதோ இல்லது கற்பனையோ அப்படிலாம் இல்ல. சேக்கிழார் பெருமாளுடைய பெரிய புராணம் சொன்னா ஒவ்வொரு இடமும் வரலாறு, ஒவ்வொரு இடமும் நடந்த செய்தி, உண்மையான செய்தி. இதுல எந்த ஒரு செய்தியையும் புனைந்து உரைக்க முடியாது. இதை போல வரலாற்று நிலையிலே ஓர் அறிவுடைய உயிருக்கு முத்தி கொடுத்த நிலை அத்தனை பாசத்தையும் சஞ்சீத வினையை அழிச்சார். பிராரத்த வினையில கொஞ்ச நாள் நின்னுது, அதன் பிறகு அது பெருமாளுடைய திருவடியை சென்று சேர்ந்ததுனா அது அந்த ஒரு திருப்பதியத்தினுடைய சிறப்புப்பா என்பதாக செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி 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 அருளி செய்த ஒரு திருப்பாடல் சொன்னார். அது இந்த திருப்பாடல், பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலால தாளமும் உள்ள பாசம் முன்பு உள்ள பாசம். முன்பு உள்ள பாசம்னா எது? சஞ்சீதம். முன்பு இல்ல பாசம் அதுக்கு இருக்கு, அதனாலதான் வந்தது. இது முன்பு உள்ள பாசம் விட்டு அகல ஒரே பாட்டுல சஞ்சீதம்னு அத்தனையும் போச்சு. இது இந்த ஒரு பாடல்ல நீங்க ஒரு மரத்துக்கு போச்சுன்னு சொன்னா இந்த ஒரு பாடல், இந்த ஒரு திருப்பதிகம் நம்முடைய அத்துணை சஞ்சீத வினையையும் நீக்கக்கூடியது என்பது சத்தியமான வாக்கு என்பதை நிரூபிக்க வேண்டிய இடம் இந்த இடம். செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தருடைய வாக்கு சத்திய வாக்கு, இது நிச்சயமாக இதை செய்யும் என்பதாக யாருக்காவது கொஞ்சம் ஐயமையா இருந்ததுன்னா அதை அப்படியே எரேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு சொன்னா இந்த இடம். முன்பு உள்ள பாசம் விட்டு அகல ஒழியா பிறவிதனை ஒழிந்து. இந்த மரம் நம்மளை மாறி வரணும்னு சொன்னா எத்தனை 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 பிறவி எடுத்துரும், எத்தனை எத்தனை பிறவி எடுத்துரும். அப்படி எண்ணறிய பிறவி எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம். எத்தனை பிறவி மணல் அளந்தெல்லாம் என்னுடைய பிறவியை அளக்க முடியாதுன்னு சொல்றாரு அன்னகிரிநாத். அத்தனை பிறவி எடுத்து வந்தாதான் அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? வாய்த்தது எந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடும். இப்படி பிறவி, இந்த பிறவி வர்றதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிறவியை விட்டுற மாட்டோம். அதனாலதான் சொல்றார் பிறவியை வந்து பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவதற்கு திருத்தொண்ட தொகையை பாட வந்த நம்முடைய சுந்தர பெருமானுடைய திருவடியை வாழ்த்த வந்த இந்த பிறவியை வணங்குவார் யாரு? செக்கிழார். அப்ப எத்தனை பிறவிகள் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், இனிமேலும் இத கஷ்டப்படக்கூடாது என்கின்ற அந்த ஒரு உணர்வு அறிவு இல்ல. அறிவு எல்லாருக்கும் இருக்கும். இப்ப நான் சொன்ன உடனேயே உங்களுடைய அறிவிலே அது விளக்கம் பெறும். அறிவு விளக்கம் பெற்றால் போதாது, உணர்வு தோன்ற வேண்டும். அறிவு விளக்கம் பெறுதல் என்பது அவற்றை அறிந்து கொள்ளுதல் என்கின்ற நிலையில நமக்கும் தெரியும் இத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம்பா, இத்தனை பிறவிகள் தாண்டி வந்திருக்கிறோம்ங்கிற அந்த அறிவு தோன்றும். ஆனால் அந்த உணர்வு தோன்றுதல் என்பதுதான் முக்கியம். அப்படி இத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்க திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழ் ஒரு மரத்திற்கு அத்துணை சஞ்சீத வினையையும் அதனுடைய ஆகாமிய வினையையும் அழித்து கொஞ்ச காலம் இருந்துதான். கொஞ்ச காலம் இருந்ததுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா அது எடுத்துட்டு வந்துருச்சு. அது எங்கேருந்து எடுத்துட்டு வந்தது? சஞ்சீதத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த பகுதியை எடுத்து வந்த அந்த பகுதியை மட்டும் அதை கூட எப்படி கழிக்கும்னு சொன்னா பெறலாமே நல்வினையே என்பதாக அதுல கூட இன்பமும் துன்பமும் கலந்திருக்கும். எடுத்துட்டு வந்ததுல இன்பமாவா எடுத்துட்டு வந்திருக்கும்? இட் இஸ் மிக்ஸ்டு. இன்பமும் இருக்கும், நல்வினையும் இருக்கும், தீவினை இருக்கும். அப்ப பெருமானுடைய அந்த திருவருளினாலே, திருஞான சம்பந்த திருவருளினாலே முன்பு உள்ள பாசம் விட்டா கிட சஞ்சீத வினை போயிடுச்சு சார், ஆகாமிய வினை போயிடுச்சு. ஆனா எடுத்துட்டு வந்ததுல நல்வினையும் இருக்கும் தீவினையும் இருக்குமே. இது ரெண்டும் போனதுக்கு அப்புறம் தீவினையை அது எவ்வாறு அனுபவிக்கும்னா இல்லப்பா, இது நல்வினையாகவே அனைத்தும் அதற்கு கழியும் என்பதாக சொல்லி நந்து நன்னெறி என்பதாக மயிலையில பூம்பாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சிறப்பு சொல்லுவார். அதை நம்ம மிக குறிப்பாக நடத்துகின்ற அந்த நந்து நன்னெறி என்கின்ற ஒரு குறிப்பு உண்டு. அப்ப கொஞ்ச காலம் இருக்கின்ற பொழுது அந்த எப்படி அதற்கு அந்த வினை கழியும்? தீவினை வந்துருச்சுன்னா தீயதெல்லாம் அனுபவிக்குமே, திருஞான சம்பந்தர் வாக்குல பிறந்த தாளம் தீவினை அனுபவிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துருமே அப்படின்றதுக்காக இல்லை. இது நல்வினையும் இருந்தாலும் தீவினையும் இருந்தாலும் அது நல்வினையாக கழியும். எப்படி அப்பர் பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிழ வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றது அதே ஈசன் என்றே இணையடி நீடல் என்பதாக. அது துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் அவர்களை பொறுத்தவரையிலும் அது துன்பம் அல்ல, அது இன்பம் என்பதாகிய அந்த ஒரு குறிப்பை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பிலே பிள்ளையார் திருவாக்கு திருநெறிய தமிழ் மரத்திற்கு முத்தி கொடுக்கக்கூடிய திருநெறிய தமிழ் என்பதை இந்த மண்ணுலகிற்கு ஒரு ஆதாரமாக அற்புதமாக எடுத்து வைத்த இடம் இது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் உணர்ந்து உணர்ந்து இந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இதை நம்ம சிவராத்திரியில பதியங்கள் அற்புத பதியங்கள் என்கின்ற நிலையில திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு குறிப்பு ஆண்பனை பெண்பனை ஆக்கியதை நம்ம அந்த இடத்திலே ஏகாம்பரீஸ்வரர் கோயில சிந்திச்சோம். அப்ப மிக மிக அற்புதமாக அந்த திருப்பதிகத்தை நம்முடைய கணேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த திருப்பதிகத்தை நாம் சிவராத்திரியில ஓதினோம். ஆக இந்த ஒரு குறிப்பு இதை நாம அங்கேயும் அடித்தரமாக அடித்து சொன்ன இடம்னு சொன்னா எங்கே போனாலும் சரி இந்த திருப்பதிகம் இந்த ஆண்பனை பெண்பனை ஆக்குதல் அப்படின்னு சொன்னா இந்த திருப்பாடல் தான் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், சைவத்தினுடைய உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இடம் என்பதாக சொல்லி திருநெறிய தமிழ் எல்லா வல்லமையும் உடையது. அந்த திருநெறிய தமிழுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய பதியங்களிலே 90% பார்த்தீங்கன்னு சொன்னா வினை கழியுமே பாவ நாசமாகும் வினை வந்து சேராது. இதுதான் 95% கூட வச்சுங்க. எந்த பதிகத்திலேயும் வினை என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாம இருக்கவே இருக்காது. திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வேணா ஒரு ஆராய்ச்சியா எடுத்துக்கங்க. திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதியங்கள் அவர் என்ன சொல்ல வருவார் கடைசியிலனா வினைகள் போகும் நாசமாகும் அழியும் என்பதாக சொல்லி வினையை நீக்கி என்ற திருப்பதி. இந்த திருநெறிய தமிழ் பெருமானை எப்படி நிறுத்தி காட்டுவது என்பதாக சொன்னால் அவரை அறம் என்கின்ற அறத்தின் வடிவமாக கண்டவர் திருஞான சம்பந்தர். அறம் தான் இதை செய்யக்கூடிய வல்லமை உடையது. வினையை அழிக்க வேண்டும் வினையை நீக்க வேண்டும் சொன்னா அது அறமாக அறத்தினுடைய செயலாக அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி திருநெல்வேலி தேவாரத்தில 8வது பாடல் அந்த 8வது பாடலிலே பெருமானை அறம் என்று சொல்லக்கூடிய நீதியின் வடிவாக திருஞான சம்பந்த பெருமான் நிறுத்திய அந்த திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்து இந்த திருநெறிய தமிழ் என்பதை திருஞான சம்பந்த பெருமான் அற முதல்வர் என்கின்ற நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் அறத்தை முழுமையாக கொண்டு இந்த அறம் என்பதையும் முழுமையாக அமைத்து அறத்தின் வடிவமாக சிவத்தை நிறுத்தி வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளை தூர ஓட்டி அழித்து நாசமாக்கிய அந்த நிலையை உடையது இந்த திருநெறிய தமிழ். அப்படி இந்த திருநெறிய தமிழை நாம் அணுக வேண்டும் என்பதாக சொல்லி இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். திருநெனிப்பள்ளி 8வது பாடம்
வலமிகு வாலன் வேலன் வலமிகு வாலன் வேலன் வலைவாலே வடைவாலே மதியாரக்கன் வழியோ
Yeah.